வேதத்தில் இருந்து பார்த்தால் நாங்கள் ஒரு பொருளை ஒரு காரியத்தை நாங்கள் எடுப்போம் என்றால் அதை மாத்திரம் நாங்கள் வலியுறுத்துவோம். ஆனால் மற்றது அப்படி அல்ல என்று நாங்கள் நினைக்க வேண்டும். ஒன்றை எடுத்துக்கொள்ளும் விசுவாசத்தை கொடுத்து எடுத்தால் விசுவாசத்தை குறித்தே நாங்கள் பேசுவோம். அல்லது ரட்சிப்பை குறித்து எடுத்தால் ரட்சிப்பை குறித்து நாங்கள் பேசுவோம். அல்லது ஆவியானவரை குறித்து பேசினால் ஆவியானவரை குறித்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே மற்றதும் எங்களுக்கு தேவை. விசுவாசம் தேவை, கீழ்ப்படிவு தேவை, அவர்கள் வசனத்தின்படி நடக்கிற தேவை, இப்படி அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு பகுதியை குறித்து பார்த்து அந்த காரியத்திலிருந்து ரெண்டு காரியங்களை பார்த்து மீண்டுமாய் தேவ ஆவியான வழிநடத்தலுக்கு நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகவே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஏசாயா திகசியின் புத்தகம் 44 அதிகாரம் 3 வசனம்.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
இதிலே முதலாவது வர்ற காரியம் தாகம். அவர் தாகம் உள்ளவன் மேல் என்னத்தை தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என்ன செய்கிறார் ஆறு இல்ல ஆறுகளை வறண்ட நிலமா இருந்தா என்ன செய்யும் தண்ணியை ஊட்ட ஊட்ட அப்படியே இழுத்துரும். அப்ப ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேலும் உன் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆகவே தண்ணீரை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த வசனத்திலே பார்த்தால் மூன்று காரியம் ஒரு இடத்துல மூன்று வசனம் ஒரே வசனம் திருப்பி ஊற்றுவேன். தாகமுள்ள தண்ணீரை நிலத்து ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்தானத்தில் சந்தமேல் ஆவியை என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப தாகம் உள்ளமே ஆண்டவர் ஊற்றுகிற தேவன், தண்ணீரை ஊற்றுகிற தேவன், அதே நேரத்திலே வறண்டிலே ஆறுகளை ஊற்றுகிற தேவன். ஆகவே தாகம் உள்ளவர் மேல்தான் ஊற்றுவார், தாகம் இல்லாட்டி ஊற்ற மாட்டார். அதான் வசனத்தின் அடிப்படை. அப்ப தாகம் உள்ளவர் மேல் ஊற்றுவேன், தாகம் இல்லாத மேல் ஊற்ற மாட்டேன். ஆகவே தாகம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் ஒன்று மாம்சத்திலே ஒன்று ஆத்மாவில். அப்ப மாம்சத்திலே ஏற்படுற தாகம் என்னன்னு சொன்னால் வேதத்தில் இருந்து தான் நான் எடுக்க போகிறேன். வேதத்தில் இருந்து சரீரத்திலே தாகம் ஏற்பட்ட அநேகரை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எழுப்பு தேசத்திலிருந்து 10 அற்புதங்களை எழுத்து மற்றதுக்கு 10 வாதைகளை உருவாக்கி தேவன் அழைத்து வருகிறார். என் ஜனங்களை போகவிடு அனுப்பிவிடு என்று சொல்லி அழைத்து என்னை ஆராதிக்க என்னை துதிக்க வரும்படியா அவரை அழைத்து வனாந்திரத்துக்கு அழைத்து செல்ல காரியங்களை பார்க்கிறோம். வரும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் சிவந்த சமுத்திரம் முன்னாலே, பின்னாலே பார்த்தால் பார்வோனு சேனை. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே அங்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். சிவன் சமுத்திரம் பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டு அவர் வரும்போது 3 அவர் பிரயாணமாக நடந்து வருகிறார். இங்கே வனாந்திரத்திலே, வனாந்திரத்திலே தண்ணீர் இருக்காது, அதான் வனாந்திரம் என்று பெயர். அப்ப வனாந்திரத்தில் அவர்கள் வரும்போது அவருக்கு 3 பிரயாணம் செய்யும் போது அவர்களுக்கு தாகம் ஏற்படுது. தாகம் ஏற்பட்ட போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அங்கு வந்து வரும்போது மாரா என்ற ஒரு நீரை காண்கிறார்கள். அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்கிறார்கள். அது கசப்பா இருக்கிறது. உடனடியாக மோசை திரும்பி பார்த்து உடனடியாக அவர் செய்கிற காரியம் முறுமுறுப்பு. அப்ப ஆண்டவர் மோசையை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் என்ன, இவர்கள் மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கு மக்கள் முறுமுறுக்கும் போது அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டினார். மரத்தை காட்டின போது அந்த மரத்தை போட்ட போது அந்த கசப்பு நீர் மதுரமாக மாறிட்டு. அப்ப அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை குடித்தார்கள். குடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் புறப்பட்டு அந்த கொஞ்சம் சென்று போது அங்கே நீங்க எடுத்து நீங்க எடுக்க தவிர யாத்திராம் 15 அதிகாரத்தில் 22-25 வரை இந்த காரியத்தை 27 வசனத்தை பார்த்தால், பின்பு அவர் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூட்டுகள், 70 பெருச்சி மரங்களும் இருந்தன. பாருங்கள், அப்ப மக்கள் என்ன செய்தார்கள், உடனடியாக முறுமுறுக்கிறார். அவருக்கு தாகம் ஏற்பட்டது. தாகம் ஏற்பட்ட போது அவர்கள் வனாந்திரத்திலே கஷ்டப்பட்டதை, தாகம் ஏற்பட்ட போது அந்த தண்ணீரை மாறாவ நீரை மதுரமாய் மாற்றிய தேவன் மீண்டுமாய் அங்க நீதிகளின் சேவைச்சம்பரத்தையும் தேவன் அங்கே கொடுக்கிறார். இன்னுமாய் அங்கே நியாயாதிபதி புஸ்தகத்திலே பார்த்தால் அங்கே மாராக் என்றவன் சிசிரா என்றவனை தோற்கடித்த போது அந்த சிசிரா என்ன செய்கிறான், தன் தளத்தை விட்டு தன் ஜனமெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு தோல்வியடைந்த போது சிசிரா என்ன செய்கிறான், இறங்கி கால்நடையாக ஓடிப்போய் ஜாகேல் என்றவருடைய வீட்டிலே அவர் பிரவேசிக்கிறான். பிரவேசிக்கும் போது அங்கு அவன் போய் இருந்தபோது அவன் செல்கிறான், அவன் தளத்தில் தோல்வியடைந்து எல்லாரும் மறித்து போய்விட்டு தோல்வியடைந்த நிலையிலே கால ஓடி அநீக தாகம் ஏற்பட்டு அந்த வீட்டுக்குள் பிறந்த போது அவன் கேட்கிறான், நான் தாகமாயிருக்கேன், என குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று கேட்கிறான். ஆகவே இது மாமிசத்தில் ஏற்பட்ட தாகம். சூர்வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்பட்டது. 3 பிரயாணம் போட்டு அவர்கள் வனாந்திரத்தின் போது மாமிசத்தில் ஏற்பட்ட தாகம். நியாயாதிபதிகளை பார்த்தால் அந்த சிசிராவுக்கு ஏற்பட்டது தாகம். யுத்தத்தினால் களைப்பு, ஓடுதினால் களைப்பு ஏற்பட்ட போது மாம்சத்தில் களைப்பிடும் பொழுது அவன் தாகத்துக்கு தன்னை கேட்கிறான். இன்னுமாய் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தால் சிம்சோன் என்ற ஒருவனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினான். ஆனால் அந்த சிம்சோன் என்ன செய்தான், கயிறுகள் எல்லாம் மறுத்து இழந்து போட்டு ஒரு தாடு எலும்பு எடுத்து, பச்சை தாடு எலும்பு எடுத்து 1000 பேரை கொள்ளுகிறான். 1000 பேரை கொண்டு போட்டு அவன் களைத்து எறிஞ்சு விட்டு களைத்து விடுகிறான். அவனுக்கு தாகம் ஏற்படுது. அப்ப களைப்பு வரும்போது, வனாந்திரத்து வரும்போது அவனுக்கு தாகம் ஏற்படுது. அப்ப இங்கு தாகம் ஏற்பட்ட போது அவன் கேட்கிறான், நான் மிகவும் தாகம் அடைஞ்சிருக்கேன், இந்த விருத்தசிரமில்ல பேசுகிற கையிலே சாகுறவனுமா ஆண்டவர் என்று கத்தரை நோக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு நீரூட்டை ஏற்படுத்தி ஆண்டவர் அவனை தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மாமிசத்தில் ஏற்பட்ட தாகத்தையும் தீர்ப்பார், ஆத்மாவில் ஏற்பட்ட தாகத்தையும் ஆண்டவர் தீர்ப்பார். ஆகவே இங்கே தாவீது ராஜா பெலிஸ்தரை வென்று ஒரு இடத்திலே வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு தண்ணி தாகம் ஏற்படுது. என்ன தெரியுமா, பெலிஸ்தர் பாளையத்தில் பெத்லகேமிலே ஒலிவிய வாசல் இருக்கிற கிணற்று தண்ணி மேல் ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு யார் தண்ணி கொண்டு வர வர முடியும் என்று அவன் கேட்கிறான். தாவீது அவருக்கு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று ஆவல். பெலிஸ்த கையில இருக்கிறது அந்த இடம், பெத்லகேம் முழுமிக வாசல் பெலிஸ்த கையில இருக்கிறது, அந்த இடத்துக்கு போய் கொண்டு வரணும். ஆனா அந்த தண்ணீரை 3 பேர் கொண்டு போய் கொண்டு வருகிறார்கள். ஆனா அந்த தண்ணீரை கத்தருக்கு என்று அவன் ஊட்டி போட்டான் என்று பார்க்கிறான். இன்னுமாய் நீதிமொழிகளை பார்த்தால் அங்கே தாகம் ஏற்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். அதே இதான் நம் ஆண்டவருக்கும் உலகத்தில் இருக்க மற்ற காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நம் ஆண்டவர் மலைப்பிரசங்கம் செய்யும் போது கூட சொன்ன காரியங்களை குறித்து பார்த்தால் அது மிக கஷ்டமா இருந்தது, கடினமா இருந்தது. அது அப்படி அவர்கள் நடக்கவில்லை, செய்யவில்லை. ஆனா இங்க ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழி புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் வசனம்.
உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலைமேல் எரிகிற தளர்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார்.
இதுதான் ஆண்டவருக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற விக்கிரக தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு காரியமே தான். என்ன தெரியுமா? உன் சத்துரு பசியாயிருந்தால் நீ ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. நாங்க என்ன செய்வோம்? எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்தார், இப்படி எல்லாம் நடந்தார், இப்படியான காரியங்களை செய்கிறார், ஆகவே இது இவருக்கு வர வேண்டியதான், நடக்க வேண்டியதான், நான் தரமாட்டேன். ஆண்டவர் சொல்ற காரியத்தை குறித்து பாருங்கள். சத்துரு என் எதிராளி, என் பகைவன், எனக்கு துரோகம் செய்தவர், எனக்கு அநியாயம் செய்தவர், என்னை நசுக்கிறவன், என்னை ஒடுக்கிறவன், அவனுக்கு என்ன செய்யறான்? அவனுக்கு நீ புசிக்க என்ன செய்யுது? ஆகாரம் கொடு. அவன் தாகம் இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு. ஆவே அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தளங்களை குறிப்பா, கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். சரி, இது பழைய ஏற்பாட்டு தானே இருக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள். இல்ல, புதிய ஏற்பாட்டில் கூட இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் இந்த காரியத்தை குறித்து அங்கு எழுதும் போது அந்த காரியத்தை அவர் எழுதியிருக்கார். ரோமர்களின் நிருபம் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம். ரோமர்களின் நிருபம் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம்.
அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தள்ளை அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
அப்போஸ்தலர் பவுல் பழைய ஏற்பாட்டை நன்கு கற்றவர். அதான் அந்த காரியத்தை குறித்து இங்கேயும் அவர் இங்கே எழுதி வைக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாடும் உண்டு. அப்ப சத்துரு பசியா இருந்தால், தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இதுதான் கர்த்தர் தேவன் நம்மளுக்கு சொல்ற காரியங்கள். அவர் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நன்மை செய்கிறவன் தான். ஆகவே நாம் தாகமா இருந்தால் தண்ணீரை கொடுக்க வேண்டும், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதை குறித்து நான் ஏசியாத்திக செய்வதை வாசிக்கும் போது அந்த வசனம் என்னுடைய என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. அது ஏசியாத்திக புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம். அதை பார்த்து நான் கடை சொல்வோம். ஏசியாத்திக புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விவரதம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான்.
பாருங்கள், நாம் முதல் பார்த்த நீதிமொழிகளையும் ரோமர்கள் நிருபத்திலையும் பார்த்து இங்கே ஏசிய தீக்க சரி பழைய ஏற்பாட்டில் காரியத்தில் இருக்கலாம். ஏனென்றால் நாங்களே சொல்லுவோம், நாங்களே சொல்லுவோம், நாங்கள் புத்திமான், நாங்கள் பெரியாக்கள், நான் இவன் இவருக்கு என்ன கொடுக்க வேண்டும், இவர் எனக்கு செய்ததற்கு இவர் அனுபவிக்கிறார் என்று விட்டு விடுவோம். ஆனா ஆண்டவர் ஆவியானவர் மூலம் அந்த இயேசு அதிக செய்வது வெளிவைத்திருக்க காரியங்கள் ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறார். ஆண்டவர் இப்படி செய்கிறவனை குறித்து மூடன் என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறோம் புத்திமான் என்று. மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இறுதியம் அநியாயத்தை நடப்பிக்கிறது. அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் விரோதம் பேசி பசுவுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைக்கிறான், கொடுக்காமல் இருக்கிறான். தாகம் உள்ளவனுக்கு அவன் தாகத்தை தீர்க்காதிருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நான் பார்த்த ஆறு காரியங்களும் மனுஷனுக்கு தாகம் ஆத்மாவிலே ஏற்பட காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இன்னுமா இந்த இயேசு அதிகாரத்தை பார்த்தால் தாகத்தால் நான் வறண்டு போகிறேன். இன்னுமா சொன்னால் தாகத்தால் அவர்கள் செத்து போகிறார்கள், மரித்து போகிறார்கள், வாயோடு வாய் ஒட்டி கொள்கிறது, பேச முடியவில்லை, தாகம் ஏற்பட்டால் அப்படித்தான் நடக்கும். ஆகவே இன்னுமா ஆமசீகசி புத்தகத்திலே பார்த்தால் சௌந்தரியமுள்ள கண்ணிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போகிறார்கள். அப்ப தாகம் ஏற்படும் போது என்ன நடக்கிறது என்றால் சோர்வு ஏற்படுது. ஆகவே இப்படியான காரியங்கள் மனுஷன் ஆத்மாவிலே வர்ற தாகத்துக்கு தேவன் தண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுகிறார். சத்துருக்கு கொடு, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் அளிப்பார் என்று சொல்லப்படுது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது செய்த ஒரு காரியத்தை குறித்து ரெண்டும் வருகிறது. ஆத்மாக்குரிய காரியம், மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் அங்கே விளக்கி சொல்ற காரியங்களை குறித்து ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் அதை நான் அந்த வசனத்தை சொல்லுகிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜோவானுக்கு சுவிசேஷம் 4 அதிகாரத்திலேயே அந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் சமாரிய ஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. அங்கே நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். 5-15 வரையும் அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது. நான் இல்லை சில சம்பவங்களை குறித்து நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். அங்கே என்ன நடந்தது சொன்னால், யாக்கோபுக்கு குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் ஜீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா என்ற ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு அங்கே இருந்தது. அப்ப இருந்தால் இயேசு பிரயாணத்தில் அங்கே என்ன நடந்தது? களைப்படைந்திருந்தார், இழைப்படைந்திருந்தார். ஏனால் எந்த வாகனமும் இல்லை, காரும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, கழுதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. கால்நடையாக அங்கே நடந்து வந்திருக்கிறார். அந்த நேரம் கிட்டத்தட்ட 6 என்று சொல்லப்பட்டது. சரியாக பகல் 12 வேறக்குறை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 12 பகல் 12 அவர் வந்து நல்லா களைத்து போய் அந்த இடத்திலே கிணற்றிலே இருக்கிறார். அவருடைய சீசுகள் போஜன பதார்த்தம், அவர் உண்பதற்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கு மதிய வேலைக்கு உணவுக்காக அதை கொள்ளும்படி அவர்கள் போய்விட்டார். இவர் தனியாக அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும்போது சமாரிய நாட்டான ஒரு ஸ்திரீ தண்ணீர் மெல்ல அங்கே வருகிறார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. தாகத்துக்கு தா என்றார். சரி, ஒரு கிணற்றிலே அல்லது ஒரு பைப்பிலே, இலங்கை பைப்புகள் இருக்கு, சரி, பைப்பிலே தண்ணி எடுக்க போறேன்னு சொன்னா, இப்ப இலங்கை இங்கே இல்ல, இங்க திறந்தா பைப் எந்த நேரத்திலே வரும் இல்ல, அங்க தேசத்திலே அந்த நாட்டிலே இஸ்ரேல் ஜனத்திலே தண்ணி எடுக்க வருவேண்டா, ஒன்று காலையில வருவாங்க அல்ல மாலையில வருவாங்க இல்லையா, ஒன்று காலை அல்ல மாலை. இது எங்க சரியா 12 வர, ஒருவரும் இல்லாத நேரத்திலே அந்த ஸ்திரீ வருகிறார். அப்ப அந்த ஸ்திரீ வந்து வரும்போது அவருக்கு ஆண்டவர் கேட்கிறார், தாகமா இருக்கிறது, தண்ணி தாகம் என்று சமாரிய ஸ்திரீ இடத்திலே கேட்கிறார். அப்போது யூதர்கள் சமாரிய சம்பந்தம் கலவாது படுகினால் பாருங்கள், லூக்கா எழுதின 10 நீங்க எடுக்க தேவையில்ல, பார்த்தால் அங்க ஒருவன் காயப்பட்டு குற்றுவதா கிடக்கிறான். வருகிறார் லேவியர், அசர் வருகிறார், பார்த்து விட்டு பக்கம் விலகி போகிறார். ஆனா அந்த சமாரியன் வந்து மனதுருகி கிட்ட வந்து அவனுக்கு திராட்சசம் பார்த்து அவன் காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போய் எங்கே சத்திரத்தை விட்டு ரெண்டு காசை கொடுத்து சொல்லுகிறார், இவனை பார்த்துக்கொள், இதுக்கு மேலே ஏற்பட்டால் நான் மீண்டும் வரும்போது தருவேன்னு சொல்லுகிறார். அப்ப அதுல என்ன நடந்தது சொன்னால், ஒரு நியாய சாஸ்திரி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நியாயத்தில் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படியால் அந்த இடத்துல வந்து இந்த காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். அப்போது கேட்கும் போது கேட்கிறார், இதிலே யார் நன்மை செய்தார் என்று ஆண்டவர் கேட்கும் போது, அவனுக்கு இரக்கம் செய்தவன் என்று நியாயசாஸ்திரி சொல்றார். சமாதி என்று சொல்லுதான் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா சமாதியோடு சம்பந்தம் கலப்பதே இல்லை. ஆனா ஆண்டவர் சமாரிய ஸ்திரி இடம்தான் தாக்கு தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்கிறார். ஆனால் சம்பந்தம் கலவாதபடியினால் சமாரிய ஸ்திரி அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கிறீர்? ஆண்டவரே கேட்கிறார், எப்படி கேட்கிறீர்? எனக்கு ஏசு பிரயோஜனமா, நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருப்பார், ஆனால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்ப இது சொல்லும் போது அவளுக்கு விளங்கே இல்லை, சமரிய ஸ்திரிக்கு விளங்கே இல்லை, உங்களோட பாத்திரம் இல்லை மென்று கொள்ள, எப்படி நீ ஜீவ தண்ணீரை கொடுக்க போற என்று அங்க கேட்கிறார். எப்படி உனக்கு ஜீவ தண்ணீர் வரும் என்று கேட்கிறார். தெரியல, அவளுக்கு விளங்கு இல்லை. அப்பதான் அவள் சொல்கிறாள், இந்த கிழக்கு எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவை பார்த்து நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவங்களும் இதுல வந்து குடித்தது உண்டே என்று சொல்றார். இயேசு அவர்களுக்கு பிரயுத்திரமாக, இந்த வார்த்தையை நீங்க அதிகமா நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே இயேசு பிரயுத்திரமாக அங்க சொல்லுகிறார், இந்த தண்ணீரை கொடுக்கனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இதுதான் ஆத்மாவுக்கு கொடுக்கிற தாகம். ஆண்டவர் முதல் கேட்டது, அவர் களைத்து போயிரு மாமிசத்துக்குரிய காரியத்தை அவர் கேட்டார். அவர் சொல்லுகிறார், நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது இதை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் ஏற்படாது, தாகத்தை தீர்க்கிற தெய்வம் என்று சொல்லப்பட்டார். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊரூர நீரூற்றாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ ஒரு காரியத்தை கேட்கிறார், ஆண்டவரே அவர்களுக்கு அந்த எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி, ஏனென்றால் காலம் மேல வந்தால் இந்த ஸ்திரியை குறித்து தேவையற்ற விதத்திலே கவிப்பார்கள், மாலையிலே வந்தாலும் கவிப்பார்கள். அதான் இவள் மதியத்திலே வருகிறார், தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அதுக்கு பிறகு நடக்க சம்பவங்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், நான் கொடுக்கிற தண்ணீரை பருகனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது, அது ஜீவ ரூபத்தாய் ஒவ்வொருலிருந்து வளர்கிறதாய் பெறுகிறதாய் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அது நீரூற்றாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்படி என்று சொன்னால் தேவ பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டால்தான் தாகம் உள்ள மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிற தெய்வம் அவை, நம் தேவன் ஊற்றும்படியால் தேவ சமத்திலே நாங்கள் கேட்கப் போகிறோம். ஆகவே இது ஊற்றப்பட்ட சம்பவத்தை குறித்து ஒரு இரண்டு காரியங்களை பார்த்து நாங்கள் கடன் செல்ல போகிறோம். நீங்கள் என்ன சொன்னால், தேவன் பரிசுத்தாவியை ஊற்றின பிறகு ஏற்படுறதுக்கும் ஏற்படுறதுக்கு முன்னும் உள்ள ஒரு காரியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய சீசர்களை குறித்து பார்த்தால் 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 சீசர்களே ஒருவன் காட்டி கொடுத்தால் 500 பேர் ஆண்டவரை இழந்து போது எல்லாரும் விட்டு ஓடி போய்விட்டார். அவரோடு இருந்தபோது அந்த சீசர்களுக்கு என்ன இருந்தது? போட்டிகள் இருந்தது, பொறாமைகள் இருந்தது. போட்டி வந்திருக்கிறார், என்னது மகன் ராஜ்யத்தில் வலது பக்கத்தில் ஒருவன் இருக்கணும் இடது பக்கத்தில் ஒருவன் இருக்கணும் என்று கேட்ட போது மற்ற சீசர்கள் என்ன இவர்களை பொறாமைய பார்த்தார். இந்த ஒரு தேசத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு அங்க இருந்த போது ஆண்டவரே அக்னி இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவருடைய சீசர்கள் அதற்கு இடையில சொன்னார், பேசுவை பார்த்து உண்மையில் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இழந்த போது யூன்பாடு என்ன ஜோவானை குறித்து பக்கம் இருக்கிறேன். ஆண்டவர் நான் வருமானவன் இருக்க சுத்தமான இது கட்டும் அது அது நீ உன் வேலையே நீப்பா. பாருங்கள் இந்த 11 சிசுகளுக்கு என்ன இருந்தது, போட்டி இருந்தது, பொறாம இருந்தது, எரிக்கணும் என்ற காரியம் இருந்தது, அக்னியால இரியாக்க வேண்டும் என்ற எல்லா காரியமும் இருந்தது. அப்படியா இருந்த பேது பேது எல்லா காரியத்திலும் முந்தி அடித்து போவார். கடல் அடக்கும் போது அன்னைக்கு நான் டிவியில் இருந்தேன், காட்டும் காரியத்தை பார்க்கும்போது அந்த காரியத்தை காட்டுன்னு எடுத்திருந்தாரு. மற்ற சிசு சொல்றதா போகாத போகாத என்று தடுக்கிறார்கள். இவர் இல்ல இல்ல நான் நடக்க போற ஆண்டவர் ராஜ்யத்துக்காக அந்த மாதிரி நடக்க போறேன் வாழ எது முந்தி அடிப்பார். கல்லணைக்கு ஒரு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் சொன்ன போது எல்லா சீரும் ஓடினாங்க. பேரு பின்னுக்கு தான் போறார் என்ன, அவர் கொஞ்சம் வயது கூடவர் போல ஓட முடியவில்லை, மற்ற எல்லாம் ஓடி வாசல்ல அப்படி நிக்கிறார். இவர் பின்னுக்கு போய் டக்கு நின்று செய்யற உள்ளுக்கு நேரடியா போயிட்டார். நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் சொன்ன, உனக்கு அப்படி நடக்கக்கூடா என்று சொன்ன. இப்படி பேதுரு இப்படியான காரியங்களை முந்தி செய்யற பேதுரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்திரிக்கு முன்னால மறுதளிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் விட அதிக பாவம் செய்தாஸ் மனம் மறந்தான். ஆனா மனம் திரும்ப இல்ல, பேதுரு மனம் மறந்தி மனம் திரும்பினான். ஆண்டவர் அவனை கொண்டு பாவித்தான். ஆனா இதே பேதுரு எப்படியான காரியங்கள் அங்கே செய்யறது என்று பார்த்தால் வேதத்தில் இருந்து லூக்காவின் சுவிசேஷம் அங்க என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 19 வசனம். லூக்கா 24 அதிகாரம் 19 வசனம்.
அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும்
9 என் பிதா
வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால். அப்ப சொல்ல ஒன்று பார்த்தா பரிசுத்த ஆவியான வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்படுது. கருவிக்கப்படுவீர்கள் என்று எருசலேம் நகரத்தில் இருங்கள், காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் சொல்ற. அப்படி இருந்த போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15 வசனத்தில் பாருங்கள் அங்கு என்ன நடக்கு என்று சொன்னார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 15 வசனம்.
அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று
பாருங்க 120 பேர் தான் கூடியிருந்தாங்க. அப்ப 120 பேர் கூடியிருக்கும் போது அப்போஸ்தல 2 அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இட்டி முழக்கம் போல பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஏதோ அநேக மொழிகளில் பேசுறாங்க, எத்தனை மொழிகளில் பேசுறாங்க, தேவ மகத்துவங்களை பேசுறாங்க, காரியங்கள் நடக்கிறது. அப்போதுதான் அப்போஸ்தல பேதுரு தனியே இல்ல, ஒருவர் காட்டி கொடுத்துட்டால் மற்ற 11 பேரோட மொழி நின்று என்ன சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். எப்போது பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்ற பிறகு அனுபவித்த பிறகு ஆத்துமாவிலே தாகமுள்ள இருந்து காத்திருங்கள் என்று பிதாவின் வாக்குத்தத்தம் காத்திருந்த போது அங்கு பரிசுத்தாவியன் ஊற்றப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கே எல்லாருக்கும் 11 பேருக்கும் போட்டியாய் பொறாமையாய் அப்படியாய் இருந்தவர்கள் யார் பெரியவர் என்று சொன்னவர்கள் 11 பேரும் ஒழுங்கு நின்றார்கள். ஒழுங்கு ஆண்டவரை பற்றி சொன்ன போது அவர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் 3000 பேர் ரசிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரசிக்கப்பட்டார்கள். அங்களை பார்த்தால் எண்ணிக்கை ஏற்றவர்கள் ரசிக்கப்பட்டார்கள். அப்ப இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளே என்ன காரியம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினபடியால் தான் இந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது ஊற்றப்பட்டது. யோவேல் சொன்ன தீர்க்கதரிசனம் ஊற்றப்பட்டது, அதனால் இந்த காரியம் நடக்கிறது. இப்படி நடக்கிறதால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், என்ன நடந்தது, 3000 5000 சீசர் தொகை எல்லாம் பெருகிட்டு. ஆனால் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 21:19-20 அதுல எத்தனை பேர் என்று பாருங்கள், எத்தனை பேர் தேவனிடத்தில் வந்தார்கள் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:19-20
அவர்களை அவன் வினவி, தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளெல்லாம் ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான்.
புறஜாதிகளிடத்திலே அவன் ஆண்டவர் செய்த காரியங்களை விவரித்து சொன்னான். அங்க அடுத்த வாசகங்கள்,
அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள்,
தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் 1000 பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை
பார்க்கிறீரே.
அநேகம் 1000
அநேக ஆயிரங்கள் கொஞ்சம் 1000 இல்ல, அநேக ஆயிரங்கள். இப்ப பாருங்கள், இது ஏன் சம்பவித்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதனால் இந்த காரியங்கள் சம்பவித்தது. அப்ப சில நடவடிக்கைகள் எல்லா காரியத்தையும் பார்த்தால் பெருகி 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 அநேக ஆயிரம் யூதர்ல மட்டும், புறஜாதிகள் மட்டுமில்ல, யூதர்லும் அநேக ஆயிரங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன சொன்னால், பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதனால். ஏனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆண்டவர் தாகத்தை தீர்க்கிற தேவன். இன்னுமா சங்கீதம் 42:2 பார்த்தால், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. ஜீவன் உள்ள தேவன் மேல் நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும், தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போதுதான் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவார். நாம் தாகம் வந்த என்ன செய்கிறோம், தண்ணீரை குடிக்கிறோம். அதுபோல எங்கள் ஆத்துமாவிலும் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு தாகம் ஏற்பட வேண்டும், விருப்பம் வர வேண்டும், வாஞ்ச வர வேண்டும். ஆண்டவரே நிரப்பும் நிரப்பும் என்று அபிஷேக பலன். அப்போ சொல் நடவடிக்கை பார்த்தால் என்ன காரியங்கள் நடந்தது, எப்படியான சீர்களை எப்படியா மாற்றி இருக்கிறேன், எங்களையும் அப்படி மாற்றும் என்று நாம் கேட்க வேண்டும். இன்னுமா சங்கீதம் 63:11 பார்த்தால், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. அது மாத்திரமில்ல, சங்கீதம் 143:6 பார்த்தா, என் கையை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மை தாகமாயிருக்கிறது. நாங்க பார்த்தோம், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிற தேவன். இங்க பார்த்தால் அவர் வறண்ட என் ஆத்மா வறண்டு போயிருக்கிறது, அன்றுவே தாகமாயிருக்கிறேன், ஊற்றுமையா ஊற்றுமையா என்று கேட்கும் போது நிச்சயமாய் அவர் ஊற்றிய தீர்வார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கவன் ஒரு காலம் தாகமடையான் என்று நாங்க பார்த்த வசனத்தில் இருக்கு. யோவான் 7:37 பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தான். எடுங்க அந்த வசனத்தை, யோவான் எழுதும் சுவிசேஷம் 7:37.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
ஆமென். அப்ப தாகம் உள்ளவர் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர். ஆகவே இத்தனை பேர் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க தாகமா இருக்குது. ஆகவே நாங்கள் எளிமை நின்று தேவசோமத்திலே நாங்கள் கேட்க போறோம். திரு 1-2 பாடலை பாடி தேவசோமத்திலே நாங்கள் கேட்க போறோம். தாகமாயிருக்கிறமே தேவன் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவார். தேவன் இன்றைக்கு எங்களை நிரப்ப, எத்தனை பேர் தாகமா இருக்கிறீர்களோ அவர் ஒவ்வொருளையும் ஆண்டவர் நிரப்பத்தான் போகிறார், அபிஷேகத்தான் போகிறார். அப்படி நாங்கள் எழுந்திருந்தபடி இயேசு அதிகாரம் 55:1 பாருங்கள். இயேசு அதிகாரம் 55:1 எல்லாரும் ஒழுங்கு நிற்போம் நாங்கள் அந்த வசனத்தை வாசிப்போம். வாசிக்கிறேன். 55:1 ஓ தாகமா இருக்கிறவளே நீங்கள் எல்லாரும் தண்ணீரண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்ப எந்தவித இதுவும் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் இருதயத்திலே தாகம் உள்ளவர்களா, தேவனுக்கு பிரியமானதா, தேவனுக்கு பரிசுத்தமாய், தேவனுக்கு ஏற்றதாய், தேவனுக்கு உகந்ததாய் என் ஆத்துமாய் இருந்தால் தேவன் இந்த வழியில எங்களை நிரப்புவார், எங்களை அபிஷேகிப்பார், எங்களை வழிநடத்துவார். தாகம் உள்ளவர் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறதே. சத்தமிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவர்களே வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடுங்கள். தேவன் ஊற்றப் போகிறார், அபிஷேகப் போகிறார், நிறைக்கப் போகிறார். இந்த பூமியிலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. என்றால் அந்த சீஷர்கள் பேதுரு அப்படியான காரியங்களை செய்த போது இப்படியான காரியங்கள் நடந்ததே பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது ஆவியானவற்ற காலம், இது கிருபையின் காலம். இந்த ஆவியானவர் எங்களுக்கு வர வேண்டும், ஆவியானவர் எங்கள் மேலே ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும் என்று ஒன்றென்று பாடலை பாடும்போது நீங்கள் உங்கள் ஆத்மா தாகமா இருந்தால் தேவன் உங்களை ஒவ்வொருளையும் நிரப்புவார், ஒவ்வொருளையும் அபிஷேகிப்பார், ஒவ்வொருளையும் வழி நடத்துவார். ஆக இந்த நேரத்தில் அந்த பாடலை பாடுவோம்.